السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وحذرها عن البدع، وجاهد في الله حق جهاده لتكون كلمة الله العليا. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون، أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إذا عاد الرجل أخى المسلم صباحا صلى عليه 70,000 ملك حتى يمسه، وإن كان مساء صلى عليه حتى يصبح. رواه البخاري. صدق نبينا محمد صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக்கு தஆலாவின் பேரருளும், நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசும் ஷஃபாஅத்தும் நம் அத்தனை பேர் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு ரொம்ப இரக்கமுள்ளவன், பாஷத்தோடு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்வதை அல்லாஹ் தனக்கே அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். உங்களுக்கு மத்தியில்தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டு கொண்டு கோபப்பட்டு கொண்டு ஒருவருடைய முகத்தை மற்றவர் பார்க்காமல் உங்களுடைய உறவுகளை எல்லாம் துண்டித்தவர்களாக, நீங்கள் தான் உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்து கொண்டு குடும்ப உறவுகளை எல்லாம் துண்டித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த மனிதனை பார்த்து சொல்லிவிட்டு கூறுகிறான், நீங்கள் எல்லாரும் அல்லாஹுடைய அடியார்கள் தான். எந்த நிறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அனைவருமே அல்லாஹுடைய அடியார்கள் தான். அல்லாஹு ஏற்றுக்கொள்ள மறுத்து இந்த உலகத்திலே அல்லாஹுடைய சாபத்தையும் கோபத்தையும் சுமந்தவர்களாக வாழக்கூடிய யகூதிகளும் நசாராக்களும் அவர்களும் அல்லாஹுடைய அடியார்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், என்னுடைய அடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு யாருக்கும் நான் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை. அவன் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாத மாற்று மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், யாருக்கும் நான் கொஞ்சமேனும் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை என்று அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனின் மூலமாக இந்த சமூகத்தினருக்கு அறிமுகப்படுத்துகிறான். குர்ஆன் எங்களுக்கு பலவாறான நியமத்துகளை இந்த சமூகத்தினருக்கு வாரி வழங்கி சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்த குறுகிய கால வாழ்க்கை ஒரு சொற்ப கால வாழ்க்கை, சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கை, கவலைகள் நிறைந்த வாழ்க்கை. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் நிரந்தரமானதாக இருக்க முடியாது. அவ்வாறு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருந்தால் எங்களுடைய நபி கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ்ந்திருப்பார்கள். அல்லாஹ் அப்படியான ஒரு நியதி இந்த உலகத்திலே அல்லாஹ் வைக்கவில்லை, யாருக்கும் கொடுக்கவில்லை. ஹயாத்துக்கு பின்னால் மௌத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த குறுகிய கால வாழ்க்கையில் எங்களுடைய உடம்பில இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒன்று. நாம் அல்லாஹுவை ஐங்கால தொழுகையிலே தொழுது அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால், வருடத்திலே ஒரு தடவை நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்றால், எங்களுடைய உடம்பிலே சக்தி இருக்க வேண்டும். அல்லாஹுவை சுஜூது செய்வதற்கும் அல்லாஹு ருக்கூ செய்வதற்கும், ஏனைய சுன்னத்தான நபிலான வணக்கங்கள் அல் துஹா தொழுகையாக இருக்கலாம், பித்ரு தொழுகையாக இருக்கலாம், தஹஜ்ஜத்துடைய தொழுகையாக எதுவாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹுவை தொழுவதற்கு எங்களுடைய உடம்பு எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹுவை வணங்குவது ஒரு புறம் இருக்க, எங்களுடைய தேவைகளான மலம் கழிப்பதற்கும் ஜலம் கழிப்பதற்கு கூட எங்களால் முடியாத ஒரு நிலைமை வந்துவிடும். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நோயாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தை இன்றைய நாளையிலே நாங்கள் பார்க்கிறோம். நோயில்லாத மனிதன் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பிறந்த பச்சில குழந்தைகள் முதல் வயோதிபர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் வரைக்கும் அனைவருமே ஏதாவது ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறன் பிணிகளினால் கஷ்டங்களினால் இன்று பல இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இன்று ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய முகத்தை பார்க்கின்ற நேரத்தில் அவன் அழகாக காட்சி தருகிறான், மனிதனை பார்த்து அழகாக சிரிக்கிறான், புன்முறுவல் பூர்க்கிறான், இரண்டு வார்த்தைகள் மனம் விட்டு வாய் திறந்து பேசுகின்ற நேரத்தில் தான் அவனுடைய கல்வை அவன் திறந்து பேசுகின்ற நேரத்தில் அவனிடத்தில் இருக்கின்ற நோய்களும் நொம்பலங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் அப்படியே பட்டியலிடப்படுகின்ற ஒரு காட்சியை பார்ப்போமே ஆக இருந்தால், இந்த உலகத்திலே அனைவருமே நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நோய் வருகின்றது என்றால் அது அல்லாஹுடைய நஅமத், அல்லாஹுடைய அருளே தவிர அது ஒரு நஅமத், அல்லாஹுடைய தண்டனை அல்ல, அது அல்லாஹுடைய கோப பார்வை அல்ல என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வநபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னதன் வ இலைனா துர்ஜஊன், நலவுகளை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம். ஃபித்னா குழப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான், ஷர்ருகளை கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம். அல்லாஹு தஆலா எங்களுடைய உடம்பில் நல்ல சக்தியை நல்ல உடல் சுகத்தை தந்து அல்லாஹ் எங்களை சோதிப்பான். எப்படியான சோதனை தெரியுமா? எங்களுடைய உடம்பில் நல்ல சக்தி இருக்கிறது, நல்ல தெம்பு இருக்கிறது, அந்த உடல் சக்தியை பயன்படுத்தி அல்லாஹுவை தொழுவதிலும் அல்லாஹுவை வணங்குவதிலும் சுன்னத்தான நோன்புகள் நோட்பதிலும் எந்த மனிதன் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்துகிறானோ அது அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்த மனிதனுடைய உடம்பில் சக்தி இருந்தும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் இப்படியாக அல்லாஹுவை வணங்குவதிலும் தொழுவதிலும் சுன்னத்தான நோன்புகள் நோட்பதிலும் ஈடுபடாமல் சமூகத்திற்கு குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துக்களையும் செய்யாமல் தன்னுடைய உடம்பை ஆரோக்கியத்தை பயன்படுத்தாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உங்களை இப்படியான நலவுகளை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்னும் ஒரு சோதனை தான் பிஷர், அல்லாஹ் எங்களுடைய உடம்பில் ஆரோக்கியத்தை குன்றச் செய்து நோயாளிகளாக எங்களை ஆக்கிவிடுவான். எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொம்பலம் அதிகரிக்கப்பட்டு விட்டால் எங்களால் தொழ முடியாத அளவுக்கு நாங்கள் சிரமத்திற்கு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம். எனவே இது எங்களுக்கு அல்லாஹ் தருகின்ற ஒரு சோதனையாக இருக்கிறது. எங்களுடைய கையில் எங்களுடைய உடம்பில் அல்லாஹ் எதனை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான், உடம்பிலிருந்து எந்த ஒன்றை எடுத்தும் அல்லாஹ் எங்களை சோதிப்பான். இது அனைத்துமே ஃபித்னா, உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது, அல்லாஹுடைய ஃபித்னாவாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த மனிதன் இந்த நோயை தந்தவன் அல்லாஹ் இதனை எனக்கு சுகமாக்கி தருவான் என்ற நம்பிக்கையோடு இருப்பதோடு அந்த நோய்க்கான மருத்துவரை நாடி மருத்துவம் பெறுவதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது, அனுமதி தந்திருக்கிறது. நோய் ஏற்படுவதன் காரணமாக இரண்டு விதமான நன்மைகளை அந்த மனிதன் அடைந்து கொள்ளுகிறான். முதலாவது நன்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் நோயாளியாக படுத்து விட்டால் அந்த மனிதன் இப்பொழுது படுத்த படுக்கையில இருந்து கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் தவறுகள் குற்றங்கள் அனைத்தையும் அவன் மீள பரிசீலித்து யோசித்து அல்லாஹுடத்திலே தௌபா செய்கிறான். யா அல்லாஹ், நான் இந்த தவறை செய்திருக்கிறேன், இன்ன குற்றங்களை செய்திருக்கிறேன், இது யாருக்கும் தெரியாது, உனக்கு மாத்திரம் தெரியும் யா அல்லாஹ், இதனால் கூட நீ என்னை தண்டித்து இந்த நோயை தந்திருக்கிறாயோ என்னமோ தெரியாது, என்னுடைய பாவங்களை மன்னித்து இந்த நோயை சுகமாக்குவாயாக என்று மனிதன் நோய்வாய்ப்பட்ட நிலையில் படுத்த நிலையில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இஸ்திகஃபார் செய்து அல்லாஹின் பக்கமாக அவன் திரும்புகிறான், அல்லாஹுவை நெருங்குகிறான். அல்லாஹுவை நெருங்குவதற்கான ஒரு வழியாக இந்த நோயை அல்லாஹு தஆலா ரஹ்மத்தாகத்தான் எங்களுக்கு தந்திருக்கிறான். இரண்டாவது நன்மை என்னவென்றால், ஒரு நோயாளி தன்னுடைய பாவத்திற்காக அதிகம் அதிகமாக இஸ்திகஃபார் செய்கிறான். لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين نبي يونس عليه الصلاه والسلام அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட இஸ்திகஃபாரை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. யா அல்லாஹ், நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்ட பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து நீ எங்களுக்கு அருள் புரியவில்லை என்றால் நக்கூன மினல் காஸிரீன், நாங்கள் பெரும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடும், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக என்ற கருத்துப்பட நபி யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து இஸ்திகஃபார் செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு நோய் எங்களிடத்திலே வருகின்றது என்றால் அந்த நோயை வைத்து மனிதன் அல்லாஹின் பக்கமாக நெருங்குகின்ற ஒரு தகுதியை பெற்றுக் கொள்ளுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் தான் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினான ஆணையோ பெண்ணையோ எந்த விதமான குற்றமும் இல்லாமல் தவறும் இல்லாமல் எந்த காரணியும் இல்லாமல் அல்லாஹ் அந்த மனிதனை சோதிப்பான். சில சந்தர்ப்பங்களில் அவனுடைய பிள்ளைகளுக்கு நோயம்பலங்களை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அவனுடைய செல்வம் போன்றவற்றை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இந்த சோதனைக்கு அல்லாஹ்வுக்கு எந்த காரணமும் தேவையில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உம்மி சாஹிப் என்ற ஒரு நபித்தோழருடைய நபித்தோழியுடைய வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிறார்கள். சென்ற நேரத்தில் அந்த சஹாபி பெண்மணி நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மா அலகி துஸஃப்ஸிபீன, ஏன் நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் காலத், அந்த சஹாபி பெண்மணி உம்மு சாஹிபா அவர்கள் சொன்னார்கள், அல் ஹம்மா, எனக்கு காய்ச்சல் பீடித்திருக்கிறது, நான் காய்ச்சலினால் அடுங்கிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காய்ச்சலிலே அல்லாஹ் பறக்க செய்யவே கூடாது, அந்த அளவுக்கு நான் நொம்பலங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன், இதற்கு மேலால் இந்த காய்ச்சலிலே அல்லாஹ் பறக்க செய்யவே கூடாது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லிய நேரத்தில் ஃபகால் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் காய்ச்சலை ஏச வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஃபஇன்னஹா துதுஹிபு கதாயா கமா யுதுஹிபுல் கீர கபதல் ஹதீத், இரும்பிலே துருப்பிடித்த கரல்களையும் துருப்பிடித்த அந்த துருவங்களையும் எவ்வாறு நெருப்பு போக்கி விடுகிறதோ அவ்வாறு இரும்பிலே பிடித்த துருவை நீக்குவதைப் போல உங்களுடைய கல்புகளில் இருக்கக்கூடிய பாவ கரைகளை இந்த காய்ச்சலின் மூலமாக அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், எனவே உங்களை பீடித்திருக்கக்கூடிய இந்த காய்ச்சலை நோய் நொம்பலங்களை சளி இருமல் போன்றவற்றை நீங்கள் ஏச வேண்டாம், அது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்தாக இருக்கிறது. ஒரு நோயாளி நோயோடு இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுடைய காலில் முள் தைத்தாலும் சரி, அல்லது கல்லடித்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒன்று அவனுடைய உடம்பில் சளி சோர்வு போன்ற கவலைகள் துன்பங்கள் வந்தாலும் சரி, இவை அனைத்தையும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்து அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறானே ஒழிய அந்த மனிதன் செய்த தவறுக்காக அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை அல்ல என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு விதமான நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான், அந்த இரண்டு நிஅமத்துகளையும் மனிதன் தெரியாதவனாக அதனுடைய பெருமதி தெரியாத மனிதனாக அவனுடைய நேரத்தை காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த இரண்டு விதமான நிஅமத்துகள் என்ன தெரியுமா, முதலாவது ராஹா, மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், இதனுடைய பயன்பாட்டை மனிதன் தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான், அவனுடைய உடம்பில சக்தி இருக்கிற நேரத்தில், உடல் ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில் இதை பற்றி மனிதன் சிந்திப்பதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஆனால் அவன் எப்பொழுது நோயாளியாக ஆகிவிடுகிறானோ, கடந்த கால உலர் ஆரோக்கியத்தை பற்றி இப்பொழுது கவலைப்படுகிறான், சிந்திக்கிறான், யோசிக்கிறான். இதற்கு அப்பால் அவனால் அவனுடைய உடம்பை கொண்டு எந்த ஒன்றையும் செய்ய முடியாது, ஏனென்றால் அவன் நோயாளியாக இருக்கிறான். எனவே மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த முதலாவது நிஅமத் உடல் ஆரோக்கியம், உடல் சுகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது அல்லாஹ் கொடுத்த நிஅமத் என்ன தெரியுமா? அல் ஃபராக், ஓய்வு நேரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேலை பழுக்குகள் இருக்கிறது, பலவாறான ஜோலிகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய குடும்ப விவகாரமாக இருக்கலாம், தொழில் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், இன்னொரு என்ன பல விடயங்களாக இருந்தாலும் சரிதான். ஓய்வு நேரம் என்பது எங்களுக்கு கொஞ்சமாக சற்று கிடைத்தாலும் கூட, அந்த நேரத்தை எவ்வாறு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே கழித்துக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு கூறினேன், நாக்கால் வாயினால் செய்யக்கூடிய தவறுகளை கொண்டு எங்களுடைய நாவினால் நன்மைகளையும் செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அந்த நாவின் மூலமாக அதிகம் அதிகமாக ஜிக்ரு தௌபா இஸ்திக்ஃபா செய்வதன் மூலமாக இந்த நாவை நாம் பயன்படுத்திய மக்களாக ஆகுவோம் என்ற கருத்தை நான் உங்களுக்கு ஏலவே சொல்லி இருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் ஃபராக், ஓய்வு நேரம் என்பது எந்த இடத்தில் கழித்தாலும் சரிதான். ஓய்வான இடங்களை நாடி நாங்கள் தனிமையில் இருந்து நாங்கள் அமைதி பெறுகிறோம். அந்த நேரத்திலும் எங்களுடைய நாவுகளும் எங்களுடைய கண் பார்வைகளும் எங்களுடைய கல்பும் அல்லாஹ்வுடைய தொடர்போடு தொடர்ந்து இருக்க வேண்டும். எங்களுடைய ஓய்வு நேரத்தை கூட அல்லாஹ் விரும்புகின்ற வழியிலே நாங்கள் செலவழித்துக் கொள்ள வேண்டும். கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தனிம் கம்ஸன் கப்ல கம்ஸ், ஐந்து விடயங்கள் இருக்கிறது, அந்த ஐந்து விடயங்கள் உங்களிடத்திலே வருவதற்கு முன்னால் நல்ல முறையில் நீங்கள் புத்திசாலியாக நீங்கள் ஐந்து விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதில் முதலாவது விடயம் ஸிஹ்ஹதக கபல சகமிக், நீங்கள் நோயாளியாக ஆகுவதற்கு முன்னால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதிலே உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நோயாளியாக ஆகிவிட்டால் உங்களால் இவ்வாறாக வணங்க முடியாது என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக நபி அவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ வல் ஆஃபியா, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் நல்ல உடல் சுகத்தை கேட்கிறேன் என்று நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உடல் ஆரோக்கியத்தை கேட்பார்கள். இரண்டாவதாக கேட்பார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பையும் எனக்கு தருவாயாக என்று நபி அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலை நேரத்தை அடைந்து விட்டால் அல்லாஹுடைய தூதவர்கள் அல்லாஹுடத்திலே கேட்கக்கூடிய துஆ தான் இது, யா அல்லாஹ், உன்னிடத்திலே உன்னுடைய மன்னிப்பை கேட்கிறேன், என்னை நீ மன்னித்துக் கொள்வாயாக. இரண்டாவதாக கேட்பார்கள், யா அல்லாஹ், எனக்கு நல்ல உடல் சுகத்தை தருவாயாக என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடத்திலே அதிகம் அதிகமாக இந்த உடல் சுகத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த உடல் சுகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு முன்னால் வாழ்ந்த நம் முன்னோர்களான நல்லோர்கள் இன்று வயோதிபர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனால் வயோதிபத்தோடு சேர்ந்து நோயும் அவர்களை இன்று பீடித்து கஷ்டத்திலே அவர்களை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அவர்கள் வயோதிபர்களாக ஆகுவதற்கு முன்னால் வாலிப வயதிலே செய்த நன்மைகளை இந்த வயதிலே அவர்களால் செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் இயலாத பலகீனமிக்கவர்களாக இன்று அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுஜூது செய்வதற்கு முடியவில்லை, ருக்கு செய்வதற்கு முடியவில்லை. இன்னும் அதிகமான மக்கள் உட்கார்ந்த நிலையிலே தொழுகிறார்கள். அதற்கு மேலதிகமாக சில மக்கள் படுத்துக் கொண்ட நிலையிலேயே கஞ்சாடையினால் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அல்லாஹ் கொடுத்த நிஅமத் ஈமானுடைய பலத்தின் காரணமாக, ஈமானுடைய சக்தியினால் இந்த நிலைமையிலாவது அவர்கள் தொழுகையை விட்டு விடாமல் தொழுகிறார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் யா அல்லாஹ், உன்னை சுஜூது செய்வதற்கு, ருக்குஅ செய்து தொழுவதற்கு தடையாக எந்த நோயையும் நொம்பலங்களையும் கஷ்டத்தையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்து விடாதேன். கடைசி வரைக்கும் உன்னை சுஜூது செய்து தொழுது இந்த உலகத்திலே அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தை தாயா அல்லாஹ் என்ற துஆவோடு தான் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு தான் இன்று இந்த நோய்கள் ஒவ்வொரு மனிதனையும் பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறது. மனிதன் பல கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு இன்று ஆளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, எங்களுடைய துஆவின் போது நாங்கள் பிரார்த்திக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய குடும்பத்திற்காக கேட்கிறோம், எங்களுடைய மருமையுடைய நல்வாழ்வுக்காக கேட்கிறோம், கபருடைய அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம், உயரிய ஜென்னத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், மஹ்ஷர் பெருவெளியிலே நடைபெறவிருக்கக்கூடிய அந்த அமளிகள் துமளிகள் கஷ்டங்கள் துன்பங்களில் இருந்தியா அல்லாஹ் நீ என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய நாங்கள், நம்மில் பல பேர் இந்த உடல் சுகத்தை பற்றி அதிகமாக அலட்டிக் கொள்வது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் இந்த உடல் சுகத்தை யாரும் கேட்பதற்கும் தயாரில்லை. காரணம் என்னென்றால் அதனை பெரிதாக மதிப்பது கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்கிறோம் என்பது கேள்வி அல்ல. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறான நிலையிலே நான் அல்லாஹ்வை சந்திக்கிறேன் என்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அவ்வாறு நோய்வாய்ப்பட்ட ஒரு முஸ்லீமை நாங்கள் எவ்வாறு நோய் விசாரிக்க செல்வது என்பதனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் கம்ஸ், ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு நாளாந்தம் செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவன் விரும்பியோ விரும்பாமலோ அந்த ஐந்து விடயங்களையும் அவன் செய்துதான் ஆக வேண்டும். அதில் ஒன்றுதான் இயாதத்துல் மரீத். ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டானே ஆனால் அந்த மனிதனை நாங்கள் நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். அது எங்களுடைய குடும்ப உறவினர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், எங்களுடைய அண்டை வீட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அது வெறுமனே முஸ்லிம்களான மக்கள் மட்டுமல்ல மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நோய்வாய்ப்பட்ட மக்களை நாங்கள் அணுகி செல்ல வேண்டும், நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதா ஆதர் ரஜுல் அஹல் முஸ்லிம் சபாஹன் ஸல்லா அலைஹி சப்உன் அல்ஃப மலக். எந்த மனிதன் மற்ற நோயாளியை நோய் விசாரிப்பதற்காக காலை நேரத்திலே புறப்பட்டு சென்று அந்த நோயாளியை நோய் விசாரிப்பாரோ அந்த மனிதனுக்காக அன்றைய மகரிபுடைய நேரம் வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அந்த மனிதனுடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் கேட்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஇன் கான மஸாஅன் ஸல்லா அலைஹி ஹத்தா யஸ்பிஹ். எந்த மனிதன் மாலை நேரத்திலே அந்த நேரத்திலே ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்று அந்த மனிதனுக்கு சில ஆறுதலான வார்த்தைகளை கூறி நோய் விசாரிக்க செல்லுகிறாரோ மறுநாள் காலை வரைக்கும் இந்த 70,000 மலக்குமார்களும் அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக அல்லாஹ் அவிடத்திலே இஸ்திக்ஃபாரை கேட்கிறார்கள் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்களுக்கு யாருக்காவது ஒரு வலி நோய் வந்தால் எங்களுக்கு வலிக்கிறது, அதனுடைய கஷ்டம் எங்களுக்கு புரிகிறது. ஆனால் எங்களுடைய முன் வீட்டிலும் பக்கத்து வீட்டிலும் எத்தனையோ வாரங்களாக மாதங்களாக வருடக்கணக்கில் எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள். குக்கலும் இருமலும் தடுமலும் சளியும் பல்வேறு வருத்தங்களினால் மனிதர்கள் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் எங்களுடைய காதுக்கு எட்டினாலும் நாங்கள் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, யார் நோய்வாய்ப்பட்டாலும் சரிதான், அவர்களை நாங்கள் நன்மையை நாடியவர்களாக இந்த நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். நோய் விசாரிக்க சென்றால் ஒரு நோயாளியை நாங்கள் விசாரிக்க பார்க்க சென்றால் 70,000 மலக்குமார்கள் எங்களுடைய பாவ பிழை பொறுப்புக்காக அல்லாஹ்விடத்திலே மகபிரத்தை வேண்டுகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால் இந்த நன்மைகளை நாங்கள் எந்த அளவுக்கு கொள்ளையடித்துக் கொள்ளுகிறோம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் ஒரு நோயாளியை நோய் விசாரித்து விட்டு வருகின்ற பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். மாலை நேரத்திலும் இவ்வாறாக 70,000 மலக்குமார்களுடைய மகபிரத்தை இஸ்திக்ஃபாரத்தை எதிர்பார்த்தவர்களாக வீட்டுக்குள்ளே வருகின்ற பழக்கத்தை ஒரு மனிதன் எடுத்துக் கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எந்த மனிதன் உதவெடுத்து கொண்டு ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுவாரோ அந்த மனிதன் 70 நடை தூரம் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் அவர் அந்த மனிதன் சுவனத்தின் மரங்கள் கனிகளுக்கிடையிலே அவர் நடந்து செல்லுகிறார். ஒரு நோயாளி கருகாமையிலே சென்று அந்த நோயாளியுடைய தலை கருகாமையிலே உட்கார்ந்திருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், உங்களுக்கு பீடித்திருக்கக்கூடிய நோயோ ரொம்ப இலகுவானதுதான், இந்த நோயை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்று ஒரு நோயாளியை பார்த்து நோய் விசாரிக்க சென்ற ஒருவர் அந்த நோயாளிக்கு சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த மனிதனை சூழ்ந்து கொள்ளுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபு ஸஈத் அல் குத்ரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை அவர்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், உலக நடப்புகளையும் உலக விவகாரங்களையும் அவர்களுக்கு முன்னால் கதையாக அளந்து கொட்டி கொண்டிருக்காதீர்கள், அவருக்கு முன்னால் நீங்கள் ஏதாவது சில வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த நோயாளியை பார்த்து நாங்கள் துஆ கேட்க வேண்டும், லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்லாஹ் உங்களுக்கு நோய் சுகத்தை தருவான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம் என்று சில ஆறுதலான வார்த்தைகளை கூறிவிட்டேன். அந்த இடத்திலிருந்து எவ்வளவு அவசரமாக ஒரு நோயாளியிடத்திலிருந்து நாங்கள் பிரிந்து சென்று விட முடியுமோ அவ்வளவு அவசரமாக அந்த நோயாளிக்கு நாங்கள் தொந்தரவுகள் நோவினைகள் கஷ்டங்கள் கொடுக்காத நிலையில் பார்த்தோம், துஆ செய்தோம் என்ற நிலைமையோடு அவரிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்ளுவதற்கு முன்னால் அந்த நோயாளியை பார்த்து சொல்ல வேண்டும், நீங்கள் நோயோடு இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் எங்களுக்காகவும் துஆ செய்யுங்கள் என்று அவரிடத்திலே நாங்கள் வினயமாக வேண்டியவர்களாக அந்த இடத்திலிருந்து பிரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் தான் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் நோயாளியை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். மதீனாவிலே ஒரு யுத்தம் நடைபெறுவதற்காக சஹாபாக்கள் சல்மான் ஃபாரிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மஷூராவின் பிரகாரம் மதீனாவுடைய நடுப்பகுதியிலே நடைபெறுவதற்காக ஆயத்தமாகி ஒரு யுத்தம் தான் ஹந்தக் யுத்தம், அகழ் தோண்டப்பட்ட யுத்தம். இந்த யுத்தத்திலே முன்னெடுப்பு செய்வதற்காக பலவாறான கஷ்டங்களையும் சிரமங்களையும் சுமந்தவர்கள் தான் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யுத்தம் நடைபெறவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு பாரிய வெற்றியை கொடுத்தான். கஷ்டத்தோடு சிரமத்தோடு ஏழ்மையோடு சஹாபாக்கள் கடுமையான வெயில் நிறைந்த உஷ்ணம் நிறைந்த காலத்தில் பசியின் பட்டினியின் காரணமாக சஹாபாக்கள் தங்களுடைய வயிறுகளிலே கற்களை எல்லாம் கட்டி கொண்டு அந்த பாரிய ஆழமான குழிகளை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். காலம் கடந்து விட்டது, முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் பாரிய வெற்றியை கொடுத்து விட்டான். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியிலே தேடி பார்க்கிறார்கள், தன்னுடைய தோழர் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காணவில்லை. சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், என்னுடைய தோழர் சஹதை காணவில்லையே எங்க என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, ஹந்தக் தோண்டியதனால் அவர் சற்று சிரமமாக கஷ்டப்பட்டு தோண்டியதனால் இன்று நோயாளியாக படுத்துக் கொண்டிருக்கிறார், அவரால் மஸ்ஜிதுக்கு நடந்து வர முடியவில்லை நபியே நாயகமே என்று சஹாபாக்கள் சொல்லிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அவனுடைய வீடு மதீனாவுடைய எல்லையிலே தூரத்திலே அமைந்திருந்தது. அன்னாருடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். வந்து ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருகாமையில் உட்கார்ந்திருந்து அவருடைய தலையிலே கையை வைத்த நபி அவர்கள் துஆ செய்தார்கள், லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் இந்த துஆவை தான் அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் ஏற்கனவே கூறியதை போல இல்லாத பொல்லாத பேச்சுக்களை நாங்கள் பேசிக்கொண்டு அவர்களுக்கு நோவினை கஷ்டங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. அந்த நோயாளிகள் என்ன நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோயினால் யார் யாரெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், மரணித்தார்கள் என்ற முடிவுகளையும் அவர்களுக்கு முன்னால் நாங்கள் சொல்லக்கூடாது. நோய் விசாரிக்க சென்றோம், சென்று விட்டு நாங்கள் அந்த இடத்துல துஆ செய்து விட்டு எங்களுக்காகவும் துஆ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அமைதியாக அவசரமாக அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றுவிட வேண்டும். இன்னும் ஒரு ஒழுக்கம் தான், நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுகின்ற நேரத்தில் எங்களுடைய கைகளை வெறும் கையாக நாங்கள் கொண்டு செல்லாமல் கைகளில் ஏதாவது ஹதியாக்களை அன்பளிப்பு பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். எங்களுடைய நோயாளியை நாங்கள் நோய் விசாரிக்க செல்லுகின்ற நேரத்தில் சில சந்தர்ப்பங்களிலே அந்த நோயாளிகள் தங்களுடைய நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்கு வசதி வாய்ப்பில்லாதவர்களாக கஷ்டத்தோடு ஏழ்மையோடு இருப்பார்கள். இந்த நிலைமையை அறிந்து முடியுமான வரைக்கும் பண உதவிகள் செய்து அந்த மனிதர்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹு ஃபீ ஆவுனில் அப்த் மா கான அல் அப்த் ஃபீ ஆவுனி அஹீ, ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பானே, ஆனால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு உதவி செய்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நடப்பது இதுதான். கடந்த காலங்களில் நல்லா சந்தோஷமாக உழைத்த காலத்தில், சந்தோஷமாக இருந்த காலத்தில் நன்றாக உடுத்தார்கள், நன்றாக சாப்பிட்டார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். கையிலே பணம் இருந்தது, தோழர்களும் நண்பர்களும் நிறைந்திருந்தார்கள். ஆனால் இன்று நோய்வாய்ப்பட்டதன் பின்னால் கையில் உள்ள பணமும் சென்றது, உடலில் இருந்த சக்தியும் சென்று விட்டது. இப்பொழுது நோய் மாத்திரம்தான் உடம்பிலே மிஞ்சி இருக்கிறது, பணமும் இல்லை, காலத்தோடு எங்களோடு இருந்த நண்பர்களும் எங்களிடத்தில் இல்லை. இந்த நேரத்தில் நோய்க்கு மருந்தெடுப்பதற்கு கூட வசதி வாய்ப்பில்லாத மக்களாக எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கு கை கொடுத்து உதவுகிறோமோ இதே போன்ற நிலைமைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு நாள் ஆளாக்கப்பட்டால் எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய மக்களை அல்லாஹ் எங்கள் பேரிலே சாட்டுவான், எங்களிடத்திலே வருவார்கள், எங்களுக்கு உதவி செய்வார்கள், எங்களுடைய நோய் நம்பரங்கள் சுகமாகுவதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த நோய் நம்பலங்களை கொண்டு அல்லாஹ் இரண்டு விதமான அடையாளங்கள் இந்த சமூகத்தினருக்கு அல்லாஹ் சகிக்கனை செய்கிறான். ஒன்று, அந்த நோய் முற்றிவிட்டால் அந்த மனிதனுக்கு மௌத்து வருகிறது. இன்னும் ஒன்று, அந்த நோயிலிருந்து அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, மௌத்தை கூட அல்லாஹ் இந்த சமூகத்தினருக்கு அல்லாஹ் ரஹமத்தாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நம் முன்னோர்களான நல்லோர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரியவில்லை, மௌத்தாகவில்லை என்றால் இந்த உலகத்திலே மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்வதற்கு இடம் இருந்திருக்க மாட்டாது. எனவே அல்லாஹு தஆலா இந்த மௌத்தை கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் ரஹமத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுகின்ற பழக்கம் வெறுமனே வீடுகளுக்கு மட்டுமல்ல, வைத்தியசாலைகளாக இருக்கலாம், அது ஒரு அரசாங்க வைத்தியசாலை அல்லது தனியார் வைத்தியசாலையாக இருந்தாலும் சரிதான், எங்களுடைய உறவினர்களோடு ஷரீஅத் சொல்லக்கூடிய அனுமதியின் பிரகாரம் மகரமுடைய விஷயங்களை பேணி ஆண் பெண் விஷயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்தி இந்த நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மனைவிக்கு கடமை இருக்கிறது, தன்னுடைய கணவன் வயதாளியாக ஆகிவிட்டால், நோயாளியாக ஆகிவிட்டால் அவருக்கு முடியுமான ஹிதுமத்துக்களை செய்வது, தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவது ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. ஒரு கணவனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி நோயாளியாக ஆகிவிட்டால், இயலாத நிலைமைக்கு ஒரு மனைவி ஆளாக்கப்பட்டு விட்டால், தன்னுடைய மனைவியுடைய சிகிச்சையுடைய விடயங்களிலும் மனைவியுடைய தேவைகளை அறிந்து கணவனும் தன்னுடைய முழுமையான பங்களிப்பை உதவிகளை செய்ய வேண்டுமே ஒழிய இல்லாத பொல்லாத வார்த்தைகளினால் மக்களையும் அவருடைய குடும்ப உறவினர்களையும் நோவினைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவதிலிருந்து ஒருவர் மற்றவரை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் கூறிய வசியத்துகளில் ஒன்றுதான், உங்களுடைய தாய் தகப்பன் தான் உங்களுக்கு சொர்க்கங்களாகவும் இருக்கிறார்கள், அதே தாயும் தகப்பனும் தான் உங்களுக்கு நரகத்தையும் பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று நபியவர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்று வயோதிபர்களான தாயும் தகப்பனும் நோயாளிகளாக இருந்து கவனிப்பாரற்ற நிலையில் வயோதிப மடங்களில் இன்று அவர்கள் அனுமதிக்கப்பட்டு இன்று பலவாறான கஷ்டங்கள் துன்பங்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய கவனஹீனத்தின் காரணமாகத்தான். எனவே தாயும் தகப்பனும் நோயாளிகளாக ஆகிவிட்டால் அவர்களிடத்திலே சென்று நாங்கள் கடமைக்காக சில கடமைகளை செய்யக்கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, அல்லாஹ் இதன் மூலமாக எனக்கு நன்மையை தருவான், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், என் தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் செய்யக்கூடிய ஹிதுமத்தை வைத்து பணிவிடையை வைத்து அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டும் பாதுகாப்பான், நானும் இந்த நிலைமைக்கு வராமல் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லது அப்படித்தான் வந்துவிட்டாலும் எனக்கே ஹிதுமத்தை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் உண்டாக்குவான் என்ற அல்லாஹ்வின் நன்மையை நாடி வயோதிபர்களான அந்த நோயாளிகளான எம்முடைய தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் நாங்கள் ஹிதுமத் செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது வெறுமனே கடமைக்காக மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி செய்ய வேண்டும். எங்களுடைய தாய் தகப்பன் மாத்திரம் நோயாளியாக ஆகிவிட்டால் அவர்களை பார்ப்பது மட்டுமல்ல, அவ்வாறு பார்ப்போமே ஆகியிருந்தால் அது வெறுமனே ஒரு சுயநலத்தை எங்களிடத்தில் எடுத்துக்காட்டும். எங்களுடைய உம்மம்மாமார்கள், எங்களுடைய வாப்பம்மாக்கள், இப்படியான எத்தனையோ உறவினர்கள், நன்றாக சிரித்து திரிந்தவர்கள், உடுத்தி திரிந்தவர்கள், இன்று எழுந்து நடக்க முடியாத நோயாளிகளாக படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். அவர்களை குளிப்பாட்டுவது, நல்ல ஆடைகளை அணிவிப்பது, சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் சில ஆறுதலான நல்ல பேச்சுக்களை பேசி அவர்களை ஆறுதல் படுத்துவது, இது அனைத்துமே நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இது வெறுமனே சாட்டுக்காக, காரணத்திற்காக, கடமைக்காக செய்யக்கூடிய கடமை அல்ல. நாங்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாடி, அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி நாங்கள் செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாய் தகப்பனுடைய விடயத்தில் அதிகமாக எங்களுக்கு வசியத்தை செய்திருக்கிறார்கள். நோயாளிகளுடைய விடயமும் அப்படித்தான். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை முடித்து விட்டால் அத்தஹியாத் ஓதி முடித்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நான்கு விடயங்களிலிருந்து துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடியதன் பின்னால் தான் நபி அவர்கள் சலாம் கொடுப்பார்கள் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது என்ன நான்கு விடயங்கள்? இதா தஷஹத அஹதுக்கும் ஃபல்யஸ்தஈத் பில்லாஹி மின் அர்பா. நான்கு விடயங்கள். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள் அத்தஹியாத்தில் இருந்தே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், கபருடைய அஸாபை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இரண்டாவது, வமின் அஸாபி ஜஹன்னம், நரகத்துடைய அஸாபை விட்டும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மூன்றாவது, வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். யா அல்லாஹ், நான் ஹயாத்தோடு வாழுகின்ற நேரத்தில் எனக்கு வருகின்ற பிரச்சனைகள் ஃபித்னாக்களில் இருந்தும், மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஃபித்னாக்களில் இருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான்காவது விடயம், வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். யா அல்லாஹ், இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் தஜ்ஜால் இந்த உலகத்திலே பலவாறான ஃபித்னாக்களை உண்டாக்குவான். அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்தியா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக, உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நான்கு விடயங்களில் இருந்தும் ஒவ்வொரு பர்தான தொழுகைகளின் போதும் அத்தஹியாத் ஓதி முடித்ததன் பின்னால் உடனே சலாம் கொடுக்க மாட்டார்கள். இந்த நான்கு விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடியதன் பின்னால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சலாம் கொடுப்பார்கள் என்று ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எங்களுக்கு விளக்கம் சொல்லி காட்டுகிறது. இந்த விடயத்தை நாங்கள் ஏன் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்றால், எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறான். உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அது 66 இருக்கிறது, 60 வரும். எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்தை எந்த நிலைமையை அடைந்தாலும் சரி, மௌத்துக்கு தடை என்பது கிடையாது. மௌத்தை பயந்து ஒரு மனிதன் விரண்டோடினாலும் சரிதான், அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு மௌத்து அவனை பின்தொடர்ந்து சரியாக வந்து அவனை பிடித்துக் கொள்ளும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எவ்வாறு நாம் வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையின் முடிவுதான் எங்களுடைய மௌத்துடைய நிலைமை. நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் கெட்டவர்களுடைய மௌத்துடைய நிலைமையையும் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது, இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكه. ஒரு மனிதன், சாலிஹான மனிதன், சக்ராத்திலே நேரத்திலே இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கு அருகாமையிலே வந்து உட்கார்ந்திருந்து சொல்லுகிறார்கள், அல்லா தகாபு வலா தஹ்சனூன், கபருடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய அன்பான குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல போகிறோமே என்று நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். உங்களுக்கு பயமும் வேண்டாம், உங்களுக்கு கவலையும் வேண்டாம். உங்களுக்கு கபருடைய வாழ்க்கையில் நாங்கள் நண்பர்களாக, அல்லாஹ்வுடைய வலிமார்களாக இருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய ஜன்னத்தின் பக்கமாக புறப்படுவதற்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லிய நேரத்தில், ஒரு சாலிஹான மனிதர் அல்லாஹ்வுடைய ஜன்னத்தின் பக்கமாக அல்லாஹ்வுடைய அருளின் பக்கமாக செல்வதற்கு விருப்பத்தோடு இருப்பார். சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு இருக்கின்ற நேரத்தில் மலக்குல் மௌத் அவர்கள் இலகுவான முறையில் அவருடைய ரூஹை அவருடைய உடம்பிலிருந்து கலட்டி விடுவார்கள். உயிர் பிரிகின்ற நேரத்தில் அந்த மனிதனுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது, எந்த நோவினையும் இருக்காது என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிரித்த முகத்தோடு அவர் ஜன்னத்தை பார்த்து கொண்டே இருப்பார். சக்கராத்தில இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இருப்பிடத்தை கண்ணுக்கு காட்டுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சக்கராத்தில இருக்கிற நேரத்தில் குடும்பத்தில் உள்ள நாலு பேர் பக்கத்தில இருந்து கவலையோடு அழுவார்கள். ஆனால் இந்த மனிதனும் சந்தோஷத்தில இருப்பார். நான் எப்பொழுது மௌத்தாகுவேன், மௌத்தாகினால் அல்லாஹ்வுடைய ஜன்னத்துக்கு நான் சென்று விடுவேனே என்று இந்த மனிதன் சக்கராத்தில இருந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு முதலாக நரகத்தை காண்பிக்கின்ற நேரத்தில் அந்த மனிதன் மனதார அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவான், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே தொழக்கூடியவனாக இருந்தேன், நோன்பு நோக்கக்கூடியவனாக இருந்தேன், குர்ஆன் ஓதக்கூடியவனாக இருந்தேன், நல்ல பேரோடு நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக இருந்தேன், அப்படி இருந்தும் யா அல்லாஹ் நரகத்தை எனக்கு காட்டுகிறாயே என்று பயந்து மன்றாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருக்கு விளக்கம் சொல்லப்படும். இந்த கொடிய நரகத்திலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விட்டான் என்று கூறி அவன் செல்லக்கூடிய சுவர்க்கத்தை அந்த மனிதனுக்கு காண்பிக்கின்ற நேரத்தில் அந்த மனிதனுடைய முகம் ஒரு பூவை போன்று அப்படியே மலர்ந்து புன்முறுவலோடு செஞ்சலிப்பாக ஜீனத்தாக அந்த மனிதனுடைய முகம் காண்பிக்கப்படுகின்ற நேரத்தில் சிரித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு சொல்லப்படும், நீங்கள் வந்து சுவர்க்கத்திலே உட்கார்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய உங்களுடைய மாளிகை இதுதான் என்று சொல்லி காண்பித்தவுடன் இந்த மனிதர் சிரிப்பார். சிரித்த நேரத்திலே அவருடைய ரூஹ் அவருடைய உடம்பை விட்டு மெதுவாக கலட்டப்படும். அவர் இப்பொழுது மையீத்தாக ஆகிவிடுவார். ஜனாசாவுடைய செய்தியை கேட்ட நாலு பேர் ஓடி வருவார்கள். ஜனாசாவை பார்ப்பார்கள், ஏதோ இரண்டு வார்த்தைகள் பேசுவார்கள். எவ்வளவு இந்த ஜனாசா சிரித்த முகத்தோடு அழகாக இருக்கிறது என்று பேசுகிறார்களே. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த மனிதனுடைய இரண்டு கண்களும் சுவர்க்கத்தை பார்த்து ரசித்த நிலையில் தன்னுடைய இருப்பிடத்தை பார்த்து கொண்டே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகிறார்களோ அவர்களுடைய ஜனாசாவுடைய முகத்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, வசீகரமாக இருக்கிறது, ஜீனத்தாக இருக்கிறது. இதுதான் அவருடைய ரகசியமாக இருக்கிறது. இன்னும் ஒரு மையத்து இருக்கிறது. அந்த மையத்து தான் தொழுகை இல்லை, நல்ல பல பேச்சுக்கள் இல்லை, மக்களுக்கும் குடும்பத்துக்கும் நாலு பேருக்கும் அநியாயம் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய கடமையை பாழ்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஐங்கால தொழுகையிலே கவனம் இல்லாமல் சோம்பேறிகளாக இருந்தவர்கள், தொழுகை இல்லாத மக்களாக யார் உலகத்திலே வாழ்ந்து சக்கராத்திர நேரத்தை அடைகிறார்களோ இந்த மனிதனுக்கு முதன் முதலாக சுவர்க்கத்தை காண்பிக்கின்ற நேரத்தில் இந்த மனிதன் ஆசை கொள்வான். இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தரப்போகிறானே என்று பேராசை கொள்ளுகின்ற நேரத்தில் அவனுக்கு விளக்கம் சொல்லப்படும், நீ நன்மைகள் செய்திருந்தால் அல்லாஹ் உனக்கு தரவிருக்கின்ற சொர்க்கம் இதுதான், ஆனால் உனக்குத்தான் நன்மை என்றால் என்னவென்று கூட தெரியாது, அதனால் இந்த சொர்க்கத்தை நீ இழந்து விட்டாய், இங்கே இருக்கிறது பார் என்றேன். நரகத்துடைய கதவை திறந்து காண்பிக்கின்ற நேரத்தில் மக்கள் நெருப்பிலே வெந்து கொண்டிருப்பார்கள், நெருப்பினால் அவர்கள் சூடேற்றப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், கழுதைகள் கத்துவதை போன்று கூக்கிரலிட்டு கத்திக் கொண்டிருப்பார்கள், சத்தமிட்டு அழுவார்கள். இந்த காட்சியை பார்த்து நரகத்துடைய நெருப்பின் சுவாலையை பார்த்தேன் சக்கராத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதன் அப்படியே பயந்து விடுவார். அவருடைய முகமெல்லாம் அப்படியே கருப்பாகிவிடும், சிரித்த முகம் அப்படியே சுருங்கிவிடும். கருப்பான முகத்தோடு இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய மலக்குல் மௌத்தர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய கெட்ட அடியானே, அல்லாஹ்வுடைய தண்டனையின் பக்கமாக, அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கமாக நீ புறப்படு என்று சொல்லிய நேரத்தில் அந்த கெட்ட மனிதன் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு மறுத்து விடுவான், எனக்கு மௌத்தாக இயலாது, இந்த அதாபை என்னால் பார்க்க முடியாது என்று அந்த மனிதன் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு மறுத்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வெறுமனே சும்மா விட்டு விடுவார்களா? குர்ஆன் சொல்லுகிறது, யக்ரிபூன உஜூஹஹும், அந்த மனிதன் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு மறுத்தவுடன், ஏலாது எனக்கு மரணம் வேண்டாம் என்று மறுத்து வெறுத்தவுடன் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் யக்ரிபூன உஜூஹஹும் வஅத்பாரஹும், அந்த கெட்ட மனிதனுடைய முகத்திலும் அந்த கெட்ட மனிதனுடைய முதுகிலும் பலமான அடியாக, கடுமையான அடியாக அடித்து அவனுடைய உயிரை அப்படியே பலவந்தமாக பிடுங்கி எடுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அடி இருக்கிறதே ஒரு உம்மா தன்னுடைய பிள்ளைக்கு அடிக்கக்கூடிய அடியை போல அல்ல, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவருக்கு அடிக்கக்கூடிய அடியை போன்றதல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அடி எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அந்த அடியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த மனிதன் நொந்து விடுவான். அந்த நேரத்திலே அவனுடைய உயிர் அவனுடைய உடம்பை விட்டு பகிரங்கமாக அப்படி பலவந்தமாக பிடுங்கி எடுக்கப்பட்டு விடும். இப்பொழுது ஜனாசாவுடைய செய்தியை கேட்டு நாலு பேர் ஓடி வருகிறார்கள். ஜனாசாவுடைய முகத்தை பார்க்கிறார்கள். ஏதோ வெளியே சென்று முணுமுணுத்து பேசிக் கொள்ளுகிறார்கள். அது என்ன வார்த்தை? உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்த மனிதன், எவ்வளவு ஜீனத்தாக அழகாக இருந்த முகம், பார்க்கவே முகத்தை பயமாக இருக்கிறது என்று வெளியே சென்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அது என்ன ரகசியம் தெரியுமா? எந்த மனிதனுடைய இருப்பிடம் நரகத்துடைய காட்சி இதுதான், நீ நரகத்திலே இருக்கக்கூடிய இடம் என்று காண்பிக்கப்பட்டேன். நரகத்தை பார்த்த நிலையில் எந்த மனிதனுடைய கண்கள் பார்த்த நிலையிலே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்களோ, இவர்களுடைய ஜனாசாவுடைய முகத்தை பார்ப்பதற்கும் பயங்கரமானதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த இரண்டு முகங்களில் ஒரு முகமாகத்தான் அல்லாஹ் எங்களுடைய உங்களுடைய முகத்தை அல்லாஹ் ஆக்க இருக்கிறான். நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே பலவாறான கஷ்டங்கள் துன்பங்களுக்கு துன்பங்களோடு சிரமங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், மௌத்தாக கூடிய நேரத்தில் இவ்வாறான சிரமங்களில் இருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து, கலிமா ஷஹாதாவோடு சிரித்த முகத்தோடு யா அல்லாஹ் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் துஆ கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கூறுகிறான், லா தம் வலா தமூதுன்ன இல்லா வ அந்தும் முஸ்லிமூன், உலகத்திலே நீங்கள் எவ்வாறேனும் வாழ்ந்து கொள்ளுங்கள், மரணிக்கின்ற நேரத்திலே நீங்கள் முஸ்லீமாகவே மரணித்துக் கொள்ளுங்கள், முஸ்லீம் அல்லாத நிலையில் யாரும் என்னை சந்திக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து வன்மையாக கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறான். காலையிலே ஒரு மனிதன் மூமீனாக இருப்பான், மாலை நேரத்திலே காபிராகி விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மாலை நேரத்திலே மூமீனாக இருப்பான், அல்லாஹ் என்று சொல்லுவான். மறுநாள் காலையிலே கண் விழிக்கின்ற நேரத்திலே அல்லாஹுவை மறுத்தவனாக வருத்தவனாக குஃப்ரியத்திலே இருப்பான். ஆனால் ஒரு மனிதன் சக்கராத்துடைய நேரத்தை அடைகின்ற வரைக்கும் ஷைத்தான் அவனுடைய ஹிதாயத்தை அல்லாஹுடைய ஈமானியத்தை பறிப்பதற்கு போராடி கொண்டே இருப்பான். எனவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் தொழுகையிலே தக்பீர் கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் உன்னுடைய ஹிதாயத்தை எங்களுக்கு இஸ்திகாமத்தாக்கி தருவாயாக, நிரந்தரமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்திருக்கக்கூடிய இந்த ஹிதாயத்தை எங்களுடைய கல்பை விட்டு யா அல்லாஹ் நீ நீக்கி விடாத. யா அல்லாஹ், ஒளிமயமான எங்களுடைய கல்பை ஈமானியத்தை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு யா அல்லாஹ் ஒளிமயமான கல்பாக எங்களுடைய கல்பை ஆக்கி விடுவாயாக என்று நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த குறுகிய கால வாழ்க்கை எங்களுக்கு பாரிய சவால்கள் நிறைந்ததாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் துஆ கேட்போம். அது எங்களுக்காக மட்டும் கேட்கக்கூடிய துஆ அல்ல, இந்த சமூகத்துடைய பாதுகாப்புக்காக நாங்கள் துஆ கேட்போம். நம்முடைய நாட்டு முஸ்லீம்கள் இன்று ஏதோ ஒரு அச்சத்தினால், பீதியினால், பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்தில் எந்த ரூபத்தில் முஸ்லீம்களுக்கு ஆபத்துக்கள் வருமோ என்ற பயத்திலே முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செய்கிறார்கள். அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய மஸ்ஜிதுகள் ஆங்காங்கே அந்நிய சதிகாரர்களுடைய கல்லடிக்கும் பொல்லடிக்கும் ஆளாக்கப்பட்டு இன்று உடைக்கப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் எங்களுடைய கையிலே அல்லாஹ் ஆயுதத்தை தந்திருக்கிறான். அந்த ஆயுதம் தான் துஆ. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முறையோடு அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோம். அதற்கு நாங்கள் பரதான தொழுகைகளோடு மட்டுமல்ல, சுன்னத்தான தொழுகைகளிலே முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். நபிலான தொழுகைகளை சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய நெருங்கிய கூட்டாளி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், எனது அருமை நண்பரே, உங்களுக்கு நான் மூன்று விஷயங்களை வசியத்து செய்கிறேன். நீங்கள் மௌத்தாகும் வரைக்கும் அதனை விட்டுவிட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக எடுத்து வாருங்கள் என்று தன்னுடைய நெருங்கிய தோழர் அபூ ஹுரைராவை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மாதமும் பிறை 13, பிறை 14, பிறை 15 போன்ற நாட்களிலே நீங்கள் நோன்பு நோற்று வாருங்கள் என்று அருமை சோழரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூக்கத்திற்கு நித்திரைக்கு செல்வதற்கு முன்னால் இஷாவுக்கு பின்னால் நீங்கள் உங்களுடைய வித்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டே நீங்கள் உறங்குங்கள். வித்ரு தொழாத நிலையில் நீங்கள் ஒரு நாள் கூட உறங்கிவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தூக்கத்துக்கு முன்னால் நீங்கள் வித்ரு தொழுது வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் துஹாவுடைய தொழுகையை தொழுது வாருங்கள். அந்த துஹாவுடைய தொழுகையை அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையின் பரக்கத்தை வைத்திருக்கிறான். வாழ்க்கையில் அல்லாஹ் ரிசுக்குடைய விஸ்தீரணத்தை வைத்திருக்கிறான். ஏழ்மை வருவதிலிருந்தே, நெருக்கடியான வாழ்க்கை வருவதிலிருந்தே அல்லாஹ் இந்த துஹாவை கொண்டு பாதுகாப்பான் என்று சொல்லிய நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் உடம்பில் ஒவ்வொருவருடைய மனித உடம்பிலும் 360 மூட்டுக்கள் இருக்கிறது. அந்த மூட்டுக்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தர்மம் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லிய நேரத்தில் அருமை தோழர்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, 360 மூட்டுக்களுக்கும் டெய்லி நாங்கள் சதக்கா கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி எங்களால் முடியும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், யார் 2 ரக்அத் துஹா தொழுவாரோ அந்த மனிதனுக்கு இந்த 360 மூட்டுக்களுக்கும் சதக்கா கொடுத்த நன்மை ஏற்பட்டுவிடும், கிடைத்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சுன்னத்தான நோன்புகளை நோற்போம். எங்களுடைய வாழ்க்கையில் வித்ரை தொடர்ந்து தொழுது வருவோம். ஒவ்வொரு நாளும் துஹாவையும் தொழுது வருவோம். அதிகாலை பொழுதே ஃபஜ்ருக்கு முன்னால் கண் விழித்து அந்த ரப்பை நாங்கள் 2 ரக்அத்தேனும் குறைந்தது தொழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துஆ கேட்போம். எங்களுடைய துஆ அல்லாஹ்வுடைய அரசை சென்று அடையும், எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே தாய்மார்களே, எங்களுடைய குழந்தைகளுக்காக துஆ செய்வோம். பித்னா நிறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை நாங்கள் வாழ வைப்பது, தீனியத்துடைய ஷரீஅத்தை கொடுப்பது மிகவும் சவால் நிறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் எதிலும் ஷைத்தானியத்தான வலைகள் பிரிக்கப்பட்டு விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமானியத்தை சுமந்த குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை வாழ வைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வயது வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தகுந்த ஜோடி கிடைத்து அவர்களும் இஸ்லாமியத்தை சுமந்த தாயிகளாக, இஸ்லாமியத்துக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய ஊழியர்களாக அவர்களும் ஆக வேண்டும் என்று துஆ செய்வோம். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, இஸ்லாத்தின் கண்ணியத்தை இந்த உலகத்தில் நிலவோங்க செய்வதற்காக யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடு சிரமங்களோடு செயலாற்றி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தை நிம்மதியை உண்டாக்குவதோடு உடலிலே ஆபியத்தையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் அனைவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துவோம். அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் முழுமையாக ஈடுபட்டு அல்லாஹ்வை நெருங்குகின்ற வழிமுறைகளை நாங்கள் நெருங்குவதற்கு முயற்சிப்போமாக. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த சவால்களை சாதகமாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை புத்திசாலிகளாக சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையின் படிப்பினையை எடுத்து இந்த குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்து மரணித்து உயரிய ஜன்னத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயல்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை யா அல்லாஹ் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் நோய் சுகத்தை கொடுத்தல்வாயாக, உடலில் நல்ல ஆபியத்தை கொடுத்தல்வாயாக, எங்களை விட்டு மரணித்து மன்னரிலே வாழக்கூடிய அந்த மருகூங்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. எங்களை விட்டு நேர காலத்தோடு அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று விட்டார்கள் யா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் ஒரு நாள் அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படுவோம் யா அல்லாஹ். எங்களுடைய அஜலை சலாமத்தாக ஹைரானதாக கலிமா ஷஹாதாவோடு உன்னை சந்திக்கக்கூடிய அஜலை தந்தல்வாயாக. வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் கடைசி காலகட்டத்தில் யா அல்லாஹ், பலவாறான இழிவான நோய் நொம்பலங்களை கொண்டு சோதனைகளை கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் இழிவடைவதிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்தல்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேவலமான இழிவான மௌத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் யா அல்லாஹ். அப்படியான கேவலமான இழிவான மௌத்திலிருந்து யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதை நீ பாதுகாத்தல்வாயாக. உன்னை சுஜூது செய்யக்கூடிய மஸ்ஜிதுகள் இன்று தாக்கப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதுகளை நீ பாதுகாக்கின்ற பொறுப்பை நீ ஏற்றுக் கொள்வாயாக. முஸ்லிம்களுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் அவர்களுடைய உரிமைகளையும் இஸ்லாமிய பெண்களுடைய பெண்களையும் அவர்களுடைய மானங்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல்வாயாக. இந்த அச்சத்தினால் பயத்தினால் முஸ்லீம்கள் தங்களுடைய கௌரவத்தை இழந்து விடுவார்களோ என்ற பயம் மக்கள் மத்தியில் இருக்கிறது யா அல்லாஹ். அணிந்த ஆடையை மூடிய முகத்தை யா அல்லாஹ் திறந்து விடாமல் நீ பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தீனுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நபி உன்னிடத்தில் என்ன என்ன கயிறுகளை நலவுகளை உன்னிடத்தில் கேட்டார்கள் யா அல்லாஹ், அந்த கயிறுகள் நலவுகள் அனைத்தையும் எங்களுக்கு தந்தல்வாயாக. உன்னுடைய நபி எந்த எந்த ஷர்ருகள் ஆபத்துக்கள் கெட்டதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் யா அல்லாஹ், அந்த கெட்டவற்றிலிருந்து அனைத்திலிருந்தும் யா அல்லாஹ் எங்களையும் நீ பாதுகாத்தல்வாயாக. கபருடைய அதாபை விட்டும் பாதுகாத்தல்வாயாக. சொராத்தை லேசாக்குவாயாக. மஹ்ஷர் பெருவழியிலே நடக்கக்கூடிய அமளிகள் துமளிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் அனைத்து பூரா முஸ்லீம் சமூகத்தை நீ பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், உலகளாவிய ரீதியிலே வாழக்கூடிய அத்தனை முஸ்லீம்களுக்கு உன்னுடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பை நீ கொடுத்தல்வாயாக. இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு முஃமீனுக்கும் யா அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பாயாக. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு யா அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய இஸ்ஸத்தையும் பாதுகாப்பை நீ கொடுத்தல்வாயாக. முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் யா அல்லாஹ் மேலான உயர் பதவிகளை நீ கொடுத்தல்வாயாக. இஸ்லாமிய தீனின் பணிக்காக யார் யாரெல்லாம் அயராது உழைத்து கஷ்டப்பட்டு பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய உழைப்பை நீ கபூல் செய்தல்வாயாக. எங்கள் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.